சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை மறப்பதில்லை. அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் ஒத்தாசைகளில் எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்துவதில்லை. அடியார்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டே இருக்கின்றான். உலகத்தை நாம் பார்க்கலாம், முழு உலகத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். ஏழு வானங்கள், ஏழு பூமிகள், சூரியன், சந்திரம், நட்சத்திரங்கள், பல கோடிக்கணக்கான மிருகங்களும் பறவைகளும் உயிர் இனங்களும் அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பது மனிதர்களுக்கும் ஜின்களுக்காக வேண்டி மாத்திரம்தான். மனிதர்கள் ஜின்களை தவிர்த்து உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹுவை ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹுடைய புகழில் அவனுடைய துதியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹுவை நினைக்காத எந்த ஒரு வஸ்துவுமே உலகத்தில் இல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு சஜதாவும் செய்து கொண்டிருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு சாஷ்டாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் கொஞ்சம் வணங்கிட்டா, மனிதர்கள் ஒரு 8-10 ரக்காத்து தொழுதுட்டா, ஒரு 4-5 ஜுஸு குர்ஆன் ஓதிட்டா நினைக்கிறது எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, எங்களை முந்திரத்துக்கு ஆள் இல்ல, நாங்க இவ்வளவு செஞ்சிட்டோம் இவ்வளவு செஞ்சிட்டோம். ஆனா வானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லாஹுடைய அமரர்களாகிய மலக்குமார்கள் எடுத்துக்கொள்ளலாம், இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹுடைய தஸ்பீஹில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஸ்துரூன். அந்த வானவர்கள் இரவும் பகலும் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அவனுடைய ஜிக்ரில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். நட்சத்திரங்களும் அல்லாஹ்வை சஜ்தா செய்கின்றது, அல்லாஹ்வுடைய சூரியன் சந்திரனும் அல்லாஹ்வை சஜ்தா செய்கின்றது. குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், அன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நட்சத்திரம் மரம் இந்த இரண்டும் அல்லாஹ்வை சஜ்தா செய்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய கூட்டம் என்றா மனிதர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்கள் என்றா மனிதர்கள், அவருடைய உத்தரவுகளுக்கு சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் என்றா மனிதர்கள். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பதை போன்று வேற எந்த படைப்புடனும் அந்த அளவுக்கு இரக்கம் இதுவரைக்கும் கொண்டதில்லை. இந்த மனிதர்களுக்காக வேண்டிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து வசப்படுத்தி தந்திருக்கின்றான். சூரியனை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கின்றான், சந்திரனை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கின்றான். சூரியனுக்கென்று தனியான ஒரு ஓடு பாதை, சந்திரனுக்கென்று தனியான ஒரு ஓடு பாதை. சூரியனுடைய ஓட்டத்துடைய வேகம் அது வேறு, சந்திரனுடைய வேகம் அது வேறு. இரண்டையும் வித்தியாசமாக, இரண்டையும் இரண்டு இரண்டு இடங்களில் இரண்டுக்கும் வெவ்வேறான ஓடு பாதைகளை அமைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இயக்கி கொண்டிருக்கின்றான். பூமியிலிருந்து சுமார் 9,30,000 மைல்களுக்கு மேலால் சூரியனை கொண்டு போய் வைத்திருக்கின்றான், 2,80,000 மைல்களுக்கு மேலால் சந்திரனை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அந்த சூரியனுக்கு ஏற்படுத்திய பாதையில் சூரியன் ஓடி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சூரியன் ஒருபோதும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வர முடியாது. அதனுடைய ஓடு பாதையும் வேறு, அதனுடைய வேகமும் வேறு, சந்திரனுடைய ஓடு பாதையும் வேறு, அதனுடைய ஓட்டத்துடைய வேகமும் வேறு. அது இதை அடைய முடியாது, இது அடைய அதை போய் அடைய முடியாது. வலல்லைலு சாபிகுல் நஹார், இரவு பகலை முண்டவும் முடியாது, பகல் இரவை முண்டவும் முடியாது. அல்லாஹ்தான் பகலுக்குள்ளே இரவை நுழைக்குகின்றான், அல்லாஹ்தான் இரவுக்குள்ளே பகலை நுழைக்குகின்றான். துளிஜுல்லைல பின்னஹார் குறிப்பிடுகின்றான், முழு உலகத்தையும் படைத்து வசப்படுத்தி தந்திருப்பது மனிதர்களுக்காக. எந்த அளவுக்கு தாயினுடைய வயிற்றில் வளரக்கூடிய வேலையிலே இருந்து அல்லாஹ் மனிதனுடைய விஷயத்தில் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்கின்றான். ஹதீஸ் குதுசியில கூறுகின்றான், லம் அஸல் உதப்பிர் ஃபீக தத்பீரா, உன்னுடைய விஷயத்தில் நான் கட்டம் கட்டமாக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றேன். நீ தாயினுடைய வயிற்றில் சிசுவாக சிறிய குழந்தையாக இருந்த வேலையில உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார்? உன்னுடைய தாயால முடிந்ததா, உன்னுடைய தந்தையால் முடிந்ததா, அல்லது உங்களோட ஃபேமிலி டாக்டரால முடிந்ததா? أوصلك الغداء عندما كنت جنينا في بطن أمك நீளுடைய தாயினுடைய வயிற்றில சிறிய சிசுவாக இருந்த வேளையில உனக்கே உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமையால குதிரத்தால உணவை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அந்த குழந்தைக்கு உறுப்புகள் எல்லாம் பூரணமாக ஆகி ரூஹம் ஊதப்பட்டதற்கு பின்னால அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க நினைத்த வேளையில் இந்த உலகத்திற்கு வரல, நான் உன்னுடைய தாயுடைய கர்ப்பப்பைக்கு ஒரு மலக்கை சாத்திருக்கின்றேன், அந்த மலக்கிற்கு அறிவிக்கின்றேன், அந்த மலக்கிற்கு நான் அறிவிக்கின்றேன் அவருடைய பல இறக்கைகளில் நின்றும் ஒரே ஒரு இறக்கையின் மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி அந்த மலக்கிற்கு நான் தான் உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றேன். அந்த மலக் மெதுவாக உன்னை கொண்டு வருகின்றார். வரக்கூடிய வேளையில லாலக்க சின்னுன் தக்கத்தா உன்னிடத்திலே கடிப்பதற்கு பள்ளி கிடையாது, ஒலாலக்க எதுன் தபுதிஷ் உன்னுடைய கரங்களால் பிடிக்க முடியாது, ஒலாலக்க ரிஜுன் தமிஷி உன்னுடைய கால்களால் நடக்க முடியாது, எதையுமே அறியாதவனாக வருகின்றாய், இரவு எது பகல் எது தெரியாது, தாயாரு தந்தையாரு தெரியாது, நண்பனையவர் விரோதியவர் தெரியாது, எது குளிர் எது சூடு ஒன்றுமே தெரியாது, நான் உன்னை படைக்குகின்றேன், உன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நான் தான் உன்னை வெளியாக்குகின்றேன், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து நீங்க எதையுமே அறியாதவர்களாக இருந்த வேளையில் நாம் தான் உங்களை வெளியாக்கினோம், وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அதற்கு பின்னால கேட்கக்கூடிய சக்தி, அந்த கேட்கக்கூடிய சக்திக்கும் ஒரு லிமிட், ஒரு லிமிட்டான சவுண்ட் பாக்ஸை தான் அமைத்து தந்திருக்கிறான் அல்லாஹ். மிக தூரத்திலிருந்து ஒரு ஆள் சத்தம் போட்டா கேட்க முடியாது, மிக சமீபத்தில் வந்து ஒரு ஆள் ரொம்ப வேகமாக சத்தம் போட்டா நாங்க சொல்லுவோம் காது வெடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கட காதுடைய சவுண்ட் பாக்ஸுக்கும் ஒரு லிமிட் சத்தத்தை வைத்திருக்கின்றான். எங்களுடைய கண்ணில் உள்ள இந்த கேமரா பார்க்கக்கூடிய இந்த கருவிக்கு இதற்கும் ஒரு லிமிட்டை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மிக தூரத்தில் உள்ளதை பார்க்க முடியாது, மிகவும் சமீபத்தில் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியாது. நீங்க போட்டிருக்கக்கூடிய மூக்கு கண்ணாடியில அழுக்கு இருக்குதா என்று மூக்கில் வைத்து பார்க்க முடியாது, அதை கலட்டித்தான் பார்க்கணும். மிகவும் சமீபத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது, மிகவும் தூரத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது. முன்னால மாத்திரம் தான் பார்க்கலாம், பின்னால பார்க்க முடியாது. ஒரு சைடை தான் பார்க்கலாம், மேல் பக்கத்தை பார்த்தா கீழ்ப்பகுதி மறையும், வலது பக்கத்தை பார்த்தா இடப்பகுதி மறையும், முன்னால பார்த்தா பின்பகுதி மறையும். ஆக உங்களுடைய கேள்விக்கும் ஒரு லிமிட், உங்களுடைய பார்வைக்கும் ஒரு லிமிட், உங்களுடைய பேச்சுக்கும் ஒரு வரையறை. நீங்க ஒரே நேரத்தில் பலர்களுடன் பேச முடியாது, ஒரே நேரத்தில் பல வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது. ஒருவருடன் பேசலாம், ஒரு பாஷையில தான் பேசலாம், ஒரு வார்த்தையை தான் சொல்லலாம், ஒரே ஒருவருடைய பேச்சை தான் கேட்கலாம், பலர்களுடைய பேச்சை கேட்கவும் முடியாது. மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அதற்கு பின்னால கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய சக்தியை நான் தான் உங்களில் உண்டு பண்ணினேன். இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஆதமுடைய மகனே எனக்காகவே உன் மீது முக்கியமான ஒரு கடமை, பெரிய பாரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது, உன்னுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அது என்னுடையது. என்னுடைய பருவையினை விட்டுவிடுகின்றாய், என்னுடைய கட்டளைகளை விட்டுவிடுகின்றாய், என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் உனக்கு தரக்கூடிய உணவில் நான் எந்த குறைவையும் செய்ய மாட்டேன். உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனையை கொடுக்க ஆரம்பித்தா உலகத்தில் நானோ நீங்களோ வேறு யாரும் மிச்சமா இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பாவம் நடக்குது, எவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எவ்வளவு குற்றங்கள் புரியப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீ என்ன நினைத்தாலும் சரி, நீ என்ன மறந்தாலும் சரி, நான் உன்னை மறக்க மாட்டேன். எப்ப ஆதம் உதுகுர்னி, ஆதமுடைய மகனே நீ என்னை ஞாபகம் செய், இன் ஜகர்தனி ஜகர்துக, நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன், வைன் நசீத்தனி ஜகர்துக, நீ என்னை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடன் இரக்கம் கொண்டிருப்பதை மாதிரி வேற யாரும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தையுடன் கூட அந்த அளவுக்கு அன்பு வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடன் அன்பு வைத்து கருணை வைத்து இரக்கம் கொண்டு நமக்கு தேவையான உணவுக்குரிய ஏற்பாடு, நீருக்குரிய ஏற்பாடு, தங்குவதற்குரிய ஏற்பாடு, சகல ஏற்பாடுகளை செய்து தந்ததோடு நின்று விடாமல் உலகத்தில் வாழ்ந்ததற்கு பின்னால நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு மௌத்து வரும், அதற்கு பின்னால் பாஸ், அதாவது மீண்டும் திருப்பி எழுப்புதல், அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு, நல்லவர்கள் சொர்க்கம், கெட்டவர்கள் நரகம். இப்படி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த சொர்க்கம் போய் சேர்ற வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லவைகளை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பிக்கொண்டே இருந்தான், ரசூல்மார்களை அனுப்பிக்கொண்டே இருந்தான். லட்சக்கணக்கான நபிமார்கள், 300 மேற்பட்ட ரசூல்மார்கள், 100 அதிகமான சஹாபாக்கள், 4 வேதங்களை இறக்கி அனுப்பி அடியார்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டே இருந்தான். இந்த வரிசையில அந்த நபிமார்களுடைய வரிசையில நம்முடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக கடைசியாக அனுப்பப்படுகின்றார்கள். நபிவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலத்தை பத்தி நீங்க எல்லாம் நாங்க சொல்லாமலேயே தெரிஞ்சிருக்கிறீங்க. அய்யாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள், மடையர்கள், மனித குணம் அற்றவர்கள், மிருகத்தனம் கொண்டவர்கள், காபத்துல்லாவுக்கு உள்ள 360 சிலைகளை வைத்து வணக்கம் புரிந்து கொண்டிருந்தவர்கள், காபத்துல்லாவுக்கு வெளியே நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருந்த பெண் குழந்தை கிடைத்திருக்கா அதை உயிரோடு புதைக்கக்கூடிய அரக்கர்கள் என்றெல்லாம் அடிக்கடி நாங்கள் சொல்லிக் கொண்டும் பேசிக்கொண்டும் கதைத்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். ஆக அவ்வளவு மோசமான அந்த சூழ்நிலையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். நபி அவர்களும் வந்து பார்க்கின்றார்கள், இந்த மனிதர்கள் எந்த துறையிலேயும் சிறந்தோ உயர்ந்தோ விளங்கவில்லை. முதலாவது அறிவுத்துறை எடுத்துக்கொண்டால் 0 என்ற எழுத வாசிக்க தெரியாத உம்மிகளாக இருந்தார்கள். பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில், பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருந்தார்கள். ஏன், அவர்கள்ட்ட பணமோ காசோ அல்லது அந்த நாட்டில் ஏதாவது நல்ல வளங்களோ ஒன்றுமே இருக்கல. அந்த நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்ய அரசர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் இவர்களை வைத்து ஆட்சி செய்வதற்கு கூட விரும்பல. எந்த வருமானமும் அவர்கள்ட்ட இல்லை. நாகரீகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது. ஏன், பள்ளிவாசல வந்து சிறுநீர் கழித்திருவாங்க. யாருடையாவது ஒரு மிருகம் அடுத்தவனுடைய தோட்டத்தில் வந்து மேய்ந்துட்டா அந்த மிருகத்தை கொலை செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு மனிதர்களுடைய பண்பு அற்றவர்களாக இருந்தார்கள். சமூக ரீதியில, பொருளாதார அடிப்படையில, நாகரீக அடிப்படையில அனைத்து துறையிலையும் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தார்கள். இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எப்படி உடைக்கணும், எப்படி முயற்சி செய்யணும், அதற்கு அல்லாஹ் தான் ஒரு திட்டத்தை போட்டுக் கொடுக்கின்றான். நபியவர்கள் தன்னுடைய மூளையை வைத்து, தன்னுடைய சிந்தனை சக்தியை வைத்து நபியவர்கள் ஒரு திட்டத்தை அமைக்கவில்லை. அல்லாஹ் நபியவர்களுக்கு ஒரு திட்டத்தை போடுகின்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. நபியவர்களை படைப்பதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னாலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு துஆ கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியில நீ ஒரு நபி அனுப்ப வேண்டும், அந்த நபி இன்னின்ன வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று பல 1000 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியில நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும், அவர் 3 வேலைகளை செய்வார். யத்லூ அலைஹிம் ஆயாதிக, முதலாவது உன்னுடைய வல்லமைகள், உள்ளமைகள், குதிரத்துகள், சக்திகள் பொறிந்த ஆயத்தை ஓதி ஓதி உன்னுடைய இஸ்லாத்தின் பக்கம், தீனின் பக்கம் அவர் அழைக்கக்கூடியவராக இருப்பார். முதலாவது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இரண்டாவது குர்ஆனையும் அதிலே உள்ள போதனைகளையும் நபி அவர்களுடைய ஞானங்களையும் அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். மூணாவது வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அவர்களை குஃப்ரிலிருந்து, ஷிர்கிலிருந்து, பிதாத்திலிருந்து, நிஃபாக் தன்மைகளிலிருந்து அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இந்த 3 வேலைகளை செய்யக்கூடிய ஒருவரை நீ அனுப்பி வைப்பாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அதிகமான துஆக்கள் கபூல் ஆனது. அவங்க இன்னும் பல இடங்கள்ல பல துஆக்களை கேட்டாங்க. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த மக்கா நகரை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அச்சமற்ற ஊராக ஆக்கி கொடுத்து விட்டான். இன்றைக்கு ஹரம் என்ன, பாதுகாக்கப்பட்ட பூமி, ஹரத்தில் கொலை செய்ய முடியாது. கொலைக்காரன் உள்ளே நுழைந்துட்டாலும் அந்த கொலைக்காரனுக்குரிய தண்டனை ஹரத்திற்குள்ளே வைத்து கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு ஹரம் பாதுகாக்கப்பட்டது, கண்ணிய புனிதமானது பரிசுத்தமானது. அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், அல்லாஹ் இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக. அந்த துஆ கபூலாக்கப்படுகின்றது. இரண்டாவது கேட்கின்றார்கள், வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த ஊர்வாசிகளுக்கு பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக. உங்களுக்கு தெரியும் அரபிய நாடு எந்த அளவுக்கு நல்ல வறண்ட காய்ந்த பூமி உள்ளது. அந்த அரபு நாட்டில் பழங்களை கொண்டு உணவளிப்பாயாக. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அறிவை வைத்து யோசிக்கல, இங்க இந்த காய்ந்த வறண்ட பூமியில ஒரு மரம் கூட முளைக்க முடியாது, பழங்களை கொண்டு எவ்வாறு உணவு கொடுக்க முடியும். அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் நாடினா பழம் இல்லாத ஊரிலையும் பழங்களை கொண்டு உணவளிக்கலாம். துஆ கேட்கின்றார்கள். ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷாம் தேசத்துல அநேகமா பலஸ்தீன் நகரத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். தஃப்ஸீர் குர்துபியில் இந்த சரித்திர பதிவு செய்யப்பட்டிருக்குது. சின்னொரு கிராமத்துக்கு அனுப்பி ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கிராமத்தை தன்னுடைய இறக்கையால அப்படியே பிடுங்கி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வந்து காபத்துலா பக்கத்தில் வைத்துட்டு அந்த கிராமத்தை வச்சுட்டு அவங்க தவாப் செய்யறாங்க. அவர்கள் தவாப் செய்வதை பார்த்து அந்த கிராமமும் ஏழு முறை காபாவை வலம் வருகின்றது, தவாப் செய்கின்றது. தாஃபா என்றால் தவாப் செய்தான் அல்லது தவாப் செய்தது என்ற பொருள். தாயிஃப் என்றால் தவாப் செய்த அல்லது தவாப் செய்த ஒரு பொருளுக்கு தாய் என்று குறிப்பிடப்படும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த அந்த கிராமமும் ஏழு முறை காபத்துல்லாவை சுற்றினால அந்த கிராமத்திற்கு தான் தாய் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மக்காலிருந்து ஒரு 90 கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் இன்று வரைக்கும் அந்த தாய் இருக்குது. அதற்கு பேர் வந்ததற்கு காரணமே அத்தவாப் செய்ததன் காரணமாக. அதுல எக்கச்சக்கமான பல வகைகள் மக்கால் ஒவ்வொரு நாளும் மக்கால் உள்ள முக்கியமான மார்க்கெட் போய்த்து பார்த்தா தெரியும். அதிகமான மரக்கறி வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் எல்லாம் தாயிஃப் மார்க்கெட் இருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 90 கிலோமீட்டர் ஒரு அவர் ஒன்னர் அவருடைய பயணம். ஆனா மலை பிரதேசம் மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊரை மாத்தி அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் மனிதர்கள், 20-25 லட்சம் மனிதர்கள் அனைவர்களுக்கும் பலன் கிடைப்பதை போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்தான். இங்க அநேகமா எங்க ஸ்ரீலங்கால பழங்கள் நல்ல பழங்கள் குறைவு, கிடைத்தாலும் கொஞ்சம் விலை அதிகம். ஆனா அரபு நாடுகளை போனவர்களுக்கு தெரியும் அங்க ரியால் கணக்கில் இருக்கிறதுனால அவ்வளவு கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஹாஜிமார்களும் இங்க சாப்பிடுறதை விட அங்க அதிகமா பழம் சாப்பிடுவாங்க. 2.5 மில்லியன் மனிதர்கள் ஒரு மாதம் 2 மாதம் தங்கி இருக்கிறாங்க. சிலர்கள் நோன்புக்கு வந்த ஹஜ்ஜ முடிச்சுட்டு தான் போவாங்க. அது வரைக்கும் இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதில்லை. யாருக்கும் எப்பளுக்கு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, தொடங்குக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு என்று இதுவரைக்குமே கேள்விப்பட்டதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்து கொண்டே இருக்கின்றான். வரக்கூடியவர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுகின்றார்கள். பழங்கள் கிடைக்கின்றது, மாமிசங்கள் கிடைக்கின்றது, மீன் வகைகளும் கிடைக்கின்றது, காய்கறி வகைகளும் கிடைக்கின்றது. முழு உலகத்தில் உள்ளவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகின்றது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவுடைய பிரதிபலன். ஆனா துஆ எப்பொழுது கபூல் ஆகும்? துஆவுக்கு முன்னால நாங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டு துஆ கேட்டா துஆ கபூல் ஆகும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் எப்பொழுது கபூல் செய்தான்? அல்லாஹ் 3 வகையான சோதனைகளை கொடுத்தான். முதலாவது மனித சஞ்சாரமற்ற இடத்துல அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சிலன் பாலகன் ஹஜ்ரத் இஸ்மாயிலையும் விட்டுவிடும்படி உத்தரவிட்டான். முதலாவது தன்னுடைய மனைவியை தியாகம் செய்வதற்கு தயார். இரண்டாவது அவர்களுடைய 13-14 வயதுடைய மகனார் நல்ல பருவ வயது அடைந்து வாலிபத்தை அடைந்து வாப்பாவோடு ஓடுவதற்கு சக்தி பெற்ற பொழுது இரண்டாவது அல்லாஹுடைய உத்தரவு, உங்கள மகனை நீங்க குர்பான் கொடுங்க, உங்கள மகன் அறுத்துருங்க. மகனை அறுப்பதற்கு 100க்கு 100 தயாராகி அறுத்தார்கள். ஆனா அல்லாஹுடைய நாட்டம் அறுபடல்ல, மகனை குர்பான் செய்வதற்கும் தயார். மூணாவது அவர்களே தூக்கி நெருப்பில் எரியப்படுகின்றார்கள். அந்த வேளையில ஏகத்துவத்திற்காக அல்லாஹுடைய தீனுக்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயார். ஆஹா, தன்னுடைய உயிர், தன்னுடைய மனைவியுடைய உயிர், தன்னுடைய மகனுடைய உயிர், முழு குடும்பத்தையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கின்றார்கள். பின்னால துஆ கேட்கின்றார்கள், துஆ கபூலாகின்றது. மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, ஆக முதலாவது இபாதத், இரண்டாவது தான் துஆ. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சூரா ஃபாத்திஹால என்ன ஓதுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். வணக்க முன்னால உதவி பின்னால, வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கி உதவி தேடினா உதவி கிடைக்கும். இன்று முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு உதவி கிடைப்பது குறைவு, கிடைக்க வேண்டிய அளவு கிடைக்காம இருக்குது. காரணம் என்ன? உதவி இன்றைக்கு முன்னால் உள்ள இபாதத் இஸ்லாமியர்கள்ட்ட பூர்த்தி இல்லை. இபாதத் என்ன நாங்க நினைக்க கூடாது, பள்ளியில வந்து சொல்லுவது, குர்ஆன் ஓதுவது, ஜிக்ர் செய்வது, விசேஷமான இரவுல, லைலத்துல் கத்ருடைய இரவுல, பராத்துடைய இரவுல, ஆஷூராவுடைய இரவுல, சுன்னத்தான நோன்பை பிடிப்பது, யாசின் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது முடிஞ்சிருச்சு. இதுதான் இபாதத், இதெல்லாம் இபாதத். இபாதத்துன்னா நாம் காலையில பிறந்ததிலிருந்து இரவு துயில் கொள்ளும் வரைக்கும், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும், மன்னரையை நோக்கி செல்லும் வரைக்கும், எந்த வேலையை செய்தாலும் சரி, இஸ்லாமிய முறைப்படி நீங்க பாடசாலைகள்ல படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டியில போய் படிக்க போறீங்க, இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆள் படிச்சு கொடுக்கிறாரு, இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆள் மார்க்கெட்ல பிசினஸ் செய்யறாரு, இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆள் நாட்டு ஆட்சி செய்யறாரு, நாட்டை இஸ்லாமிய முறைப்படி ஆக செய்ய வேண்டிய அனைத்து வேலையையும் நபியவர்கள் செய்த பிரகாரம், நபியவர்கள் சொல்ல பிரகாரம் செய்தா அது எல்லாம் பூரணமான இபாதத். மேலான மானோ நண்பர்களே, சகோதர்களே, ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூன்று துஆ கேட்கின்றார்கள், என்னுடைய சந்ததியில இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி வைப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதற்கு பின்னால இப்பொழுது அல்லாஹ் சூரா ஸஃப்ல குறிப்பிடுகின்றான், ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீனா ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுத வாசிக்க தெரியாத உம்மிகளிலிருந்தே நாம் நபியாக அனுப்பி வைத்தோம். அந்த நபி என்ன செய்வார்கள், யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, முதலாவது அல்லாஹ்வுடைய ஆயத்தை அந்த மனிதர்களுக்கு ஓதி காட்டிக் கொண்டே இருப்பார். வயுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, மூணாவதாக அவர்களுக்கு குர்ஆனுடைய ஞானங்களையும் கல்வி ஞானங்களையும் நபி அவர்களுடைய போதனைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூணு வேலைகளை சொன்னார்கள். அல்லாஹ்வும் அதே மூணு வேலைகளை செய்கின்றான். அல்லாஹ் தர்தீபை மாத்தினால் இரண்டாவது அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். ஷிர்க்கிலிருந்து, குஃப்ரிலிருந்து, மற்ற மோசமான குணங்களிலிருந்து, மற்ற எல்லா பண்புகளிலிருந்து அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். மூணாவது கல்வி ஞானத்துடைய பொறுமதியையும் கல்வியை பற்றியும் அறிவை பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபியை நாம் அனுப்பிவிட்டோம். ஆக இப்ப அல்லாஹ்வே என்ன செய்கின்றான், சிலப்பச முன்னால வைக்கின்றான். அல்லாஹ் சிலப்பச முன்னால வச்சு இந்த சிலபஸ்ல தான் நீங்க பாடம் நடத்தணும். மூன்று வகையான சிலபஸ், முதலாவது தாவத்துடைய சிலபஸ், இரண்டாவது ஈமான உள்ளத்தை சீராக்க கூடிய அந்த ஈமான பரிசுத்தப்படுத்த கூடிய சிலபஸ், மூணாவது கல்வி, குர்ஆனுடைய நடைகளை குர்ஆனுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்க கூடிய அந்த ஒரு திட்டம். இந்த மூன்று திட்டங்களை முன்னால வைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை அனுப்பி வைக்கின்றான். மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய ஒரு அறிவாளி இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததும் இல்லை, இதன் பின்னால் வரப்போவதும் இல்லை. அவ்வளவு பெரிய ஞானித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் எந்த சந்தர்ப்பத்தில் வந்து எந்த மாதிரி நடந்து கொண்டாலும் அவர்களோட நடக்க வேண்டிய முறைப்படி நடந்திருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்திற்கு அவர்களே நிகர், அவர்களுடைய பண்புக்கு அவர்களே நிகர், அவர்களுடைய அழகான நல்ல நடத்தை உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் நிகராக இருந்ததே இல்லை. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், முதலாவது தாவத்தை முன்னால வைத்து அந்த மனிதர்களிடம் பாடுபடுகின்றார்கள். அல்லாஹ் சொன்னான், யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, வல்லமைகளை, அதனுடைய சக்திகளை, பொதிந்த ஆயத்துகளை ஓதி ஓதி அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைப்பார். அதனால் நபி அவர்கள் தாவத்திற்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள். எல்லா வேளையிலும் தாவத், மக்காவுக்கு நபி அவர்கள் அனுப்பப்பட்ட 13 வருட காலத்தில் காலையிலும் தாவத், மாலையிலும் தாவத், உள்ளூரிலும் தாவத், வெளியூரிலும் தாவத், ஊரிலும் தாவத், பிரயாணத்திலும் தாவத், எங்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு போனாலும் சரி ஹாஜிகளுக்கும் தாவத் தான். ஹஜ்ஜில் மூன்று வகையான மார்க்கெட் இருந்துச்சு. மீனாவில் உகாத் என்ற ஒரு மார்க்கெட், தி மஜின்னா என்ற ஒரு மார்க்கெட், ருல் மஜாஜ் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட். அதில் வந்து தான் அவர்கள் குடுக்கல் வாங்கல் செய்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அந்த மார்க்கெட்டுக்கும் சென்று நபியவர்கள் ஹாஜிமார்களை அல்லாஹுடைய தீனி பக்கம் அழைப்பாங்க. மீனால எல்லா ஹாஜிமார்களும் போய் வரக்கூடிய மெயின் வாசல் நின்று கொண்டு சொல்லுவாங்க, எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவங்களோட ஊருக்கு என்ன கூட்டிக் கொண்டு போங்க, என்னை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், நான் இந்த புனிதமான மார்க்கத்தை எட்டி வைக்கணும், அல்லாஹ் என்ன தூதுவன அனுப்பி இருக்கின்றான், என்னுடைய தூதுத்துவத்தை எட்டி வைக்கணும். எல்லாரும் ஹஜ்ஜில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் தாவத்தில் ஈடுபடுவார்கள். ஆஹா, முதலாவது தாவத் மக்கால வீடு வீடாக கடை கடையாக தெரு தெருவாக சந்தை சந்தையாக சென்று அந்த மனிதர்களுக்கு தாவத் கொடுத்ததோடு நின்று விடாமல் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு, நஜ்ஜாஷி மன்னருக்கு, கிஸ்ராவுக்கு, கைசருக்கு, முகோகிசுக்கு, எல்லா தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முழு மன்னர்களுக்கும் அரசர்களுக்கும் லெட்டர்களை எழுதி எழுதி நபி அவர்கள் தாவத் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆஹா, நபியுடைய முதலாவது இபாதத், நபி தோழர்களுடைய முதலாவது இபாதத் என்ன? தாவத்துடைய உழைப்பு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே மறுவினாடியே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதே இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க முயற்சி செய்தார்கள். எந்த அளவுக்கு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள், ஏற்ற அடுத்த இரண்டு தினங்கள் தொடர்ந்து தாவத் கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய தாவத்துடைய பிரதிபலன் பத்து பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்து வருகின்றான். அந்த பத்து பேர்கள் ஆறு பேர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாரயம் கூறப்பட்டவர்களில் ஆறு பேர் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவத்தின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்ந்து வருகின்றார்கள். மீரான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, சில சஹாபாக்களுக்கு நபியும் அனுமதி கொடுக்கல, சிச்சுவேஷன் சரியில்லை, நிலைமை மோசமா இருக்குது, வேண்டாம் வேண்டாம் என்று தடை செய்தும் கூட ஹதரத் அபு உமாமா பஹிரை போன்ற, ஹதரத் அபூதர் கிஃபாரி போன்ற சஹாபாக்கள் தொடர்ந்து தாவத் குறித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகா, முதலாவது என்ன? தாவத்தில் அதிகமான நேரத்தை செலவு செஞ்சாங்க. மீரான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, இரண்டாவது என்ன? அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஈமானுடைய உழைப்பு. உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க, குஃப்ரில் இருந்து, ஷிர்க்கில் இருந்து, ஜினாவில் இருந்து, நிஃபாக்கில் இருந்து, நயவஞ்ச தரங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து, ஜிக்ரின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தான் வஹியுடைய ஆரம்பத்திலே கூட அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், வஹியுடைய ஆரம்பத்தில் இரண்டாவது மூன்றாவது கட்டமாக இறக்கப்பட்ட சூரா, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர், ஏ பொறுமை போற்றியவரே, நீங்க எழுந்து நின்று மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க, வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய அல்லாஹ்வுடைய சங்கநாதத்தை ஒலிக்க செய்யுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ்வுடைய பெயர் வேற ஒன்றுமே இல்லை. இரண்டாவது, ஜிக்ரின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது. எங்க போனாலும் ஜிக்ரு, அரஃபால இருந்து திரும்பி வந்தால் ஜிக்ரு செய்யுங்க. ஃபைதா அஃபதுதும் குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபைதா அஃபதுதும் மின் அரஃபாத் ஃஃதுக்ருல்லாஹ இன்டல் மஷாரில் ஹராம், அரஃபாத் இருந்து திரும்பி வந்துட்டீங்க, மஷாருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க. ஜிக்ரின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்கள்ல ஷிர்க்கும் குஃப்ரும் குடிகொண்டு இருந்ததன் காரணமாக இரண்டாவது கட்டமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிக்ரின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். மூன்றாவது கட்டமாக கல்வி. மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, கல்வியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி ஆறுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஹிஜ்ரி ஆறு அல்லது ஏழுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஹிஜ்ரி பதினொன்றுல நபி அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். நாலே நாலு மாதம் தான் நபி அவர் நாலே நாலு வருடம் தான் நபி அவர்களுடன் வாழ்ந்தார்கள். இந்த நான்கு வருட காலத்தில் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை அறிவித்த மாதிரி உலகத்தில் வேறு யாரும் அந்த அளவுக்கு ஹதீஸ்களை அறிவித்ததில்லை. கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்களை ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கல்வியில முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வஹி இறங்கிய உடனே அந்த வஹியை பதிவு செய்வதற்கு பல சஹாபாக்கள் நபியுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படாது, உடனடியே சஹாபாக்கள் அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள். அந்த ஒவ்வொரு ஹதீஸை படிப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சஃபர் செய்தாங்க, பிரயாணம் செய்தாங்க. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு கிட்டத்தட்ட 1500-2000 கிலோமீட்டருடைய தொலைதூரம் ஷாம் தேசத்திற்கு பிரயாணம் செய்கின்றார்கள். ஒரே ஒரு ஹதீஸை படிப்பதற்காக ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், மதீனாவுடைய அந்த கடும் வெயில்ல பயங்கரமான உஷ்ணத்துல சில மூத்த சஹாபாக்களுடைய வீட்டுடைய முற்றத்துல நான் போய் படுத்துக் கொள்வேன், அந்த கடும் வெயில்ல நான் அங்கே படித்து விடுவேன். அந்த வீட்டுக்காரர் எப்பொழுது வீட்டுடைய கதவை திறப்பாரோ அப்பொழுது அவரிடம் ஒரு ஹதீஸை கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று கூறக்கூடிய அளவுல ஹதீஸ்களை படிப்பதற்கு, குர்ஆனுடைய விளக்கங்களை படிப்பதற்கு, மார்க்க கல்வியை ஞானங்களை படிப்பதற்காக வேண்டி அதிகமான சிரமங்களை மேற்கொண்டார்கள். வருஷ கணக்கில் குடும்பத்தை மனைவிமார்களை மக்களை பிரிந்து 40 வருஷம் 45 வருஷம் வரைக்கும் வெளியில சென்று பிற நாடுகளுக்கு சென்று கல்வியை கற்றிருக்கின்றார்கள் என்று சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆக மூன்றாவது விஷயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கல்வியில் உற்சாகப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா ஹதரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபியவங்க திருமணம் முடித்ததற்கு பின்னால நல்ல முறையில் எழுத படிக்கணும் என்று சொல்லி அஷிஃபாவுல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்ணிட்ட அனுப்பி ஹஃப்ஸாவுக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் இஸ்லாமிய சரித்திரம் கூறுகின்றது. மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, ஆக முதலாவது ஈமானுடைய தாவத், இரண்டாவது ஜிக்ரின் மூலமாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, மூன்றாவது குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி ஞானம். இந்த மூன்று வேளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஈடுபடுத்துகின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த மூணு வேளைகள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். சுமார் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருடம் வரைக்கும் 100-150 வருடம் வரைக்கும் இந்த மூணு வேளைகள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால கிட்டத்தட்ட சஹாபாக்குடைய காலம் முடிந்து தாபியன்களுடைய காலம் முடிந்து தபா தாபியன்களுடைய காலம் வரைக்கும் இந்த மூணு வேளையில எல்லா சஹாபாக்களும் எல்லா ஆண்களும் ஈடுபடுகின்றார்கள். வேணும்னா விரல் வைக்க எண்ணக்கூடிய 1-2 பேர்களை தவிர்த்த மெஜோரிட்டியானவர்கள் இந்த மூணு வேளைகளில் ஈடுபடுகின்றார்கள். சுமார் ஹிஜ்ரி 200 வரைக்கும் இந்த முறையில ஈடுபடுகின்றார்கள். ஹிஜ்ரி 200க்கு பின்னால உலகளாவிய முஸ்லிம்களுக்கு ஒரு காலம் வருகின்றது. அந்த காலத்துல கல்வியினுடைய மோகம் அதிகமாகின்றது. அந்த காலத்துல தான் கல்வி ஞானிகள் கல்வி மான்கள் உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள். குர்ஆனுக்கு அடுத்த அந்த சொல்ல புகாரி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த புகாரி ஷரீஃபை எழுதிய இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்குகின்றார்கள். ஹிஜ்ரி 194ல். அதற்கு பின்னால இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 202ல் பிறக்குகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 204ல் பிறக்குகின்றார்கள். இமாம் இப்னு மாஜா இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இரண்டு பேரும் ஹிஜ்ரி 209ல் பிறக்குகின்றார்கள். இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 215ல் பிறக்குகின்றார்கள். ஆக 2வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இந்த 6 கிரந்தங்களுடைய இமாம்களும் பிறந்ததனால கல்வியினுடைய தாகமும் மோகமும் அதிகமாகின்றது. எந்த அளவுக்கு இமாம் புகாரியுடைய பாட வகுப்புல அந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எழுதுவதற்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய மைக்கூடுகள் மாத்திரம் 10,000-க்கு மேற்பட்ட மைக்கூடுகள் இருக்கும். அவர்களுடைய மாணவர்கள் சுமார் 90,000 மாணவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசிரியர்கள் 1,800-க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த 2வது காலத்துல கல்வியினுடைய மோகம் அதிகமாகி முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அதனால தான் அந்த காலத்துல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் ஜாமியாக்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு முஹத்திஸ்களுக்கு 1,000-க்கணக்கான மாணவர்கள் பல 1,000-க்கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய பாட வகுப்புல போய் உட்காருவாங்க. இமாம் புகாரியுடைய பாடத்துல சில டைம்ல அரசர்கள் கூட உமையாக்கள் அப்பாசியாக்கள் ஆட்சி காலத்தில் உள்ள அரசர்கள் இளவரசர்கள் சிற்றரசர்கள் மன்னர்கள் அதிகாரிகள் கவர்னர்கள் எல்லாருமா வந்து உட்காருவாங்க. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பாடத்துல எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு தலைவர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ஒரு பள்ளியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று சொல்லி ஒரு சத்தம் உண்டு கேட்கிறது. முழு பள்ளி குலுங்கி நின்றது. அவ்வளவு பெரிய ஒரு சத்தம் உண்டு. இமாம் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி கேட்டாங்க தன்னுடைய கணவரை பார்த்து, இது என்ன சத்தம்? அப்ப கணவர் சொன்னாரு, இது என்ன சப்தம் சொன்னா இந்த பள்ளியில அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முஹத்திஸ் பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். திடீர் என்று அவருக்கு தும்மல் வந்துவிட்டது. அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்கு பிரதி பலனாக அதற்கு பதிலாக யர்ஹமுகல்லாஹ் என்று அவர்களுடைய மாணவர்கள் சொன்ன சப்தம் தான் இந்த சத்தம். இவ்வளவு பெரிய சத்தம் என்றார். அப்பொழுது மனைவி சொன்னாங்க, அரசராக இருக்கிறதுக்கு அவர் தான் தகுதி, நீங்க இல்ல. பாருங்க, அவருடைய அல்ஹம்துலில்லாஹ் என்ற கேட்டு அந்த மாணவர்கள் சொன்ன இரஹமுக்கல்லா இந்த முழு பள்ளியும் குலுங்கியிருக்கக்கூடிய அளவுல அவர்களுக்கு மாணவர்கள் என்றா இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதி அவரே தவிர நீங்கில்லை என்று கூறக்கூடிய அளவுல அந்த அளவுக்கு கல்வி மோகத்துல மாணவர்கள் அதிகமாக இருந்தார்கள். மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, ஆக இரண்டாவது நூற்றாண்டுல முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம், இரண்டாவது தாவத்தின் உழைப்பு நடந்து கொண்டிருந்தது, அதற்கு பின்னால மூன்றாவது அதாவது மூன்றாவது ஈமானை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஈமானுடைய உழைப்பு, இது தர்த்தீபு மாறி முதலாவது கல்வி, இரண்டாவது அதாவது தாவத்துடைய உழைப்பு, மூன்றாவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஜிக்ருடைய ஈமானுடைய உழைப்பு, இது மூன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது. எஜிரி 400-450 வரைக்கும். மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, நாங்கள் எதை சொல்லிக் கொண்டு வரோம் என்றால் இந்த மூன்று வேலைகளும் இஜித்திமாயாக பொதுவான அடிப்படையில் நடந்து கொண்டே இருந்தது. இடையிடையே தாவத்துடைய வேலை கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டது. ஆனால் எல்லா காலத்திலும் இன்சுராதி தாவத், தனிப்பட்ட தாவத், எல்லா காலத்திலும் முழு உலகத்தில் யாரையாவது வைத்து அல்லாஹ் வேலையை வாங்கிக் கொண்டு தான் இருந்தான். இன்சுராதி தாவத் தனியான தாவத்துடைய உழைப்பு இந்த காலத்திலும் விடுபடல. ஆனால் ஹிஜ்ரி 200க்கு பின்னால தாவத்துடைய இஜித்திமாய் அமல் சில கட்டங்களில் விடுபட்டாலும் கூட இன்ஃபிராதியா தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் ஹிஜ்ரி 200க்கு பின்னால முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம், இரண்டாவது தாவத்திற்கு முக்கியத்துவம், மூணாவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஜிக்ரின் மூலமாக ஈமானை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த உழைப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்ஃபிராதி தாவத் எந்த காலத்திலும் விடுபடல. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக்குடைய மாணவருடைய மாணவர், இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈயுடைய மாணவர் தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு அவர்களுடைய காலத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பெரிய செல்வாக்கை கொடுத்திருந்தார் என்று சொன்னா, அவர்களுடைய கரத்தை பிடித்து கிட்டத்தட்ட 20,000 காஃபிர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கின்றார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசாவுல கலந்து கொண்ட மாதிரி முழு உலகத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் வேறு யாருடைய ஜனாசாவிலும் கலந்திருக்காது. கிட்டத்தட்ட 13 லட்சம் மனிதர்கள் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்தாங்க. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நாஸ்திகர்கள் உட்பட இமாம் அஹமதுடைய ஜனாசாவில் கலந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு ரொம்பவும் பின்னால சமீப காலத்தில் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காஜா முஹிதீன் சிஷ்டி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மகான், அவர் டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும் ஒரே ஒரு பிரயாணம் செய்கின்றார். அந்த பிரயாணத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 90,000 பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். ஆஹா, தனிப்பட்ட முறையில் உள்ள தாவத்துடைய உழைப்பு எந்த காலத்திலும் விடுபடல. அல்லாமா இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரத்தை பிடித்து 100,000 பாவிகள் இஸ்லாத்தை அவர்கள் திரிந்திருக்கின்றார்கள், 20,000 காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இஸ்லாமிய சரித்திரம் கூறுகின்றது. மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, ஆஹா, இன்ஃபிராதியத்தான இந்த தாவத்துடைய உழைப்பு எந்த காலத்திலும் விடுபடல. ஆனா இஜித்திமாயத்தான இந்த உழைப்பு ஒரு காலத்துல நடக்குது, கொஞ்சம் விடுபடுது, மீண்டும் தூக்குறாங்க, மீண்டும் விடுபடுறது. ஹிஜ்ரி 450க்கு பின்னால உலகத்துல ஒரு காலம் வருகின்றது. அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அதிகமான செல்வத்தை கொடுத்துகின்றான். முஸ்லிம்களுக்கு கொடுத்த மாதிரி செல்வம் இந்த காலத்துல யாரும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பணக்காரன் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பணக்காரர்கள் ஒரு நிக்காக வந்துட்டா 15 நாளைக்கு ஒரு மாதத்திற்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்க. அவர்களுடைய தலையில வைக்கக்கூடிய கிரீடங்கள் 40 கிலோ 50 கிலோ பொறுமதி வாய்ந்த தங்க கிரீடங்களை தலையில வைப்பாங்க. அல்லாஹ் அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். ஆனா செல்வம் வந்ததன் காரணமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ராஃபுக்கு பழகிட்டாங்க, வீண் விரயத்துக்கு பழகிட்டாங்க, ஆடம்பரத்தை பழகிட்டாங்க. நிகாஹ்கள்ல ஆடல்கள், பாடல்கள், கூத்து, கும்மாளங்கள், களியாட்டங்கள், இந்த மூன்று வேலையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலையை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹிஜ்ரி 400க்கு 450க்கு பின்னால் உள்ள காலத்துல அந்த காலகட்டத்தில் தான் உலகத்துக்கு சில செய்குமார்கள், இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடிய வழியுள்ளாக்கள் உலகத்திற்கு வந்து எப்படியாவது இவர்களை பள்ளியின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி அவங்க ஜிக்ர அறிமுகம் செய்யறாங்க, தரீக்காக்கள் அறிமுகம் செய்யறாங்க, ஹான்ஹாகளை உற்பத்தி செய்து அதுல மக்களை ஒன்று கூட்டுகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் தான் முழு உலகத்திற்கும் தரீக்கா என்று சொல்லக்கூடிய அது முழு உலகத்திற்கும் பரவி சேஷ் பெரியமார்கள் வந்து அவர்கள் தபையத் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தாங்க, மனிதர்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் ஜிக்ரின் மூலமாக அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 450க்கு பின்னால முதலாவது ஜிக்ருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஏன், அந்த காலத்தில் வாழ்ந்த முக்கியமான ஷேக்குமார்களும் ஒவ்வொரு தரீக்காவுடைய ஷேக் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி குத்தஸ் ஸிர்ருஹு காதிரியா தரீக்காவை தோற்றுவித்த ஷேக் ஹிஜ்ரி 471 பிறக்குகின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 450 பிறக்குகின்றார்கள். காஜா முஹைதீன் ஜிஸ்தியா தரீக்காவுடைய ஷேக் ஹிஜ்ரி 537 பிறக்குகின்றார்கள். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 543 பிறக்குகின்றார்கள். ஷாதிலியா தரீக்காவுடைய ஷேக் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 592 பிறக்குகின்றார்கள். ஆஹா, இந்த காலகட்டத்தில் ஷேக்குமார்கள் அதிகமாகி எப்படியாவது பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதுல வந்து தான் இந்த நார்சா இல்லம் சும்மா கூப்பிட்டா வர மாட்டாங்க. ஒரு ஜிக்ர் மஜ்லிஸ் வச்சு ஏதாவது பங்குடுறது, சின்ன கொடுக்கிறது, குடிக்க கொடுக்கிறது, அந்த அடிப்படையில் தான் ஷேக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, எப்படியாவது இவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன், அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை, அதாவது எலக்ட்ரிக் இல்லை. அவர்கள் இரவு வேலையான என்ன செய்வாங்க, மதுபானங்களை அருந்துவாங்க, பாடகைகளை வச்சு பாட்டுகளை பாடுவாங்க, ஆட சொல்லி பாட்டு கொண்டு இருப்பாங்க, அல்லது இரா கதைகளை கழிச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த மாஹவுலில் இருந்து பள்ளியுடைய மாஹவுலுக்கு எடுப்பதற்காக வேண்டி ஜிக்ரு சொல்லி மௌலூதுல சொல்லி ஏதாவது ஒவ்வொன்றை சொல்லி எப்படியாவது அடியார்களை பள்ளியின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரி 450க்கு பின்னால வந்த ஷேக்குமார்கள் முயற்சி செய்து முதலாவது ஜிக்ருக்கு முக்கியத்துவம், இரண்டாவது கல்விக்கு முக்கியத்துவம், மூணாவது தாவத்திற்கு முக்கியத்துவம், இந்த மூன்று வேலைகள்ல அப்படி ஈடுபட்டு ஈடுபட்டு ஹிஜ்ரி 600 தாண்டக்கூடிய வேலையில இந்த மூணு வேலையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு இரண்டு வேலைகள்ல முஸ்லிம்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். முதலாவது இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்றணும் என்று சொல்லி முதலாவது நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி, இரண்டாவது முஸ்லிம்கள் தான் முழு உலகத்தில் கோடீஸ்வரனா மாறணும், செல்வந்தனா மாறணும், பணக்காரனா மாறணும் சொல்லி இந்த இரண்டு வேலைகள்ல இஸ்லாமியர்கள் உந்தப்பட்டு அந்த மூணு வேலைகளை விட்டுட்டு இரண்டு வேலைகளை ஈடுபடுகின்றார்கள். ஹிஜ்ரி 600க்கு பின்னால மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, ஹிஜ்ரி 600 வரைக்கும் இந்த மூணு வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஆனா தரத்தீவு கொஞ்சம் மாறினாலும் சரி, ஆனா மூணு வேலைகளும் நடந்து கொண்டே இருந்தன. ஹிஜ்ரி 600க்கு பின்னால இந்த மூணு வேலைகள் அப்படியே விடப்பட்டு இரண்டு வேலைகள்ல முஸ்லிம்கள் ஈடுபடுகின்றார்கள். ஒன்று, ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சியை பிடிப்பது. இரண்டாவது என்ன செய்வது என்று சொன்னா, பணக்காரராக மாறுவது, அதற்காக இதை கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, அநியாயமா ஆட்களை அநியாயம் செஞ்சு அவர்களுடைய பணங்களை கொள்ளையடிப்பது, இதுதான் அவர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. பாவம் அநியாயம் ஒன்றும் அவர்களுக்கு பெரிய தவறா நினைக்கல, குற்றம் புரிவதை தவறா நினைக்கல, குற்றம் செய்வதை பாவமா நினைக்கல. அவர்கள் அறியாமலேயே பல பெரிய பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மாதிரி மூணு உலக வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு நஷ்டம் ஏற்படவே இல்லை. என்ன செய்கின்றார்கள், ஹிஜ்ரி 600க்கு பின்னால இஸ்லாமியர்களுடைய முக்கியமான ஒரு ஆலிம் சுல்தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவர், முக்கியமான ஒரு ஆலிம், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் பெரிய ஒரு ஏரியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இப்பதான் நாடெல்லாம் சின்ன சின்னதாக மாறிடுச்சு. முந்தைய ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பர்மா எல்லாம் சேர்ந்தது, ஷாம் தேசம் ஜோர்டான் லெபனான் பிலஸ்தீன் சிரியா எல்லாம் சேர்ந்தது, அனைத்து எல்லாம் வளைகுடான்னு சொன்னா இப்ப எத்தனை நாடுகள், சவுதி வேற, குவைத் வேற, ஈராக் வேற, ஈரான் வேற, பஹ்ரைன் வேற, கத்தார் வேற, எத்தனையோ சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் வந்துருச்சு. அந்த காலத்துல முழு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாடாக இதே மாதிரி பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் சுல்தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெயரில் உள்ள ஒரு அரசர். பக்கத்துல ஒரு அந்நியவர்களுடைய நாடு, அந்த நாட்டுல நிறைய பொருள்கள் இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, 400 பேர்களுடைய ஒரு படை அடுத்த நாட்டுக்கு போறாங்க, நிறைய பணங்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. அடுத்த நாட்டில் உள்ள 400 பேர் இந்த இஸ்லாமியர்களுடைய நாட்டுக்கு வராங்க. அடுத்த நாடு அந்நியவர்களுடைய நாடு, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வாங்க இந்த சுல்தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய அரசருடைய அவருக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர் என்ன செய்கின்றார், அவருடைய செக்ரட்டரி போன்றவர் எழுதி விடுகின்றார், இப்படி 400 பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களை நாங்க என்ன செய்ய, அவர் சொல்றாரு இந்த 400 பேர்களையும் கொலை செய்து அவருடைய பொருளை கொள்ளை அடிங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொள்ளை அடிக்கிறது தான் நோக்கம், பணத்தை சேகரிக்கிறது தான் நோக்கம். அதனால் என்ன செய்கின்றார்கள், அந்த 400 பேர்களும் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய பொருள்கள் கொள்ளை அடிக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால அந்த அந்நிய நாட்டுடைய தலைவன் ஜங்கிஸ் கான் சொல்லக்கூடியவன், அவன் தான் என்ன செய்தான், அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு படை அனுப்பி வைக்கிறான் இந்த இஸ்லாமிய அரசர்கிட்ட, உங்களோட நாட்டில் உள்ளவங்க செய்த வேலை சரியில்லை, எங்களோட நாட்டில் உள்ள வியாபாரிகளை கொலை செஞ்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியாம நடந்ததோ தெரியல, சமாதானம் பேசுவதற்கு ஒரு குரூப்பை அனுப்பி வைக்கின்றார். சமாதானம் பேச வந்த அந்த குரூப்பையும் சுல்தான் ஹாசம் ஷா கொலை செய்து வருகின்றார். மேலான பெரியார்களே, மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, அதன் காரணமாக அந்த ஜெங்கிஸ் கானுக்கு ஆத்திரம் ஏற்படுது. நாங்கள் 400 பேரை வியாபார நோக்கத்தில் அனுப்பினோம், அவர்களையும் கொலை செஞ்சிட்டாங்க. அதற்கு பின்னால சமாதான பேச அனுப்பினோம், அவர்களையும் கொலை செஞ்சிட்டாங்க. நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுட்டோம், இந்த இஸ்லாமிய அரசன் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லி ஒரு மலை உச்சியில போய், ஏ முஸ்லீம்களுடைய கடவுளே, ஏ முஸ்லீம்களுடைய ரப்பே, நீ எங்களுக்கு உதவி செய் என்று சொல்லி சத்தம் போடுகின்றார். அங்கிருந்து வருது, நீங்க போய் முஸ்லீம்களோடு யுத்தம் செய்யுங்க சொல்லி ஒரு அசரீதி சப்தம் வந்ததாக சில சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இந்த சரித்திரம் அல் விதாயா வ நிஹாயா என்ற கிதாபில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், அல்லாமா இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் காமில் என்ற கிதாபிலும், இன்னும் நிறைய கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அந்த ஜெங்கிஸ் கானுடைய படையினர் தாத்தாரியங்கள் என்ன செய்கின்றார்கள், முஸ்லீம்களை தாக்க வருகின்றார்கள். மீதான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல வருஷமாக இந்த சரித்திரத்தை நான் எழுதவா வேண்டாமா, எழுதவா வேண்டாமா என்று பெரிய யோசனைக்கு பின்னால கடைசியில நான் எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய பேனையால எனக்கு எழுத மனம் வருதில்லை, ஏன் என்னுடைய சக சகோதரர்களுடைய மரண செய்தியை நான் எப்படி எழுதுறது நீங்க, ஆனா விலங்கோனும் பின்னால வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையணும் என்று சொல்லி நான் எழுதுறேன் என்று சொல்லி எழுதுறாரு. இதுவரைக்கும் உலக முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனை இதுவரைக்கும் வந்ததும் இல்லை, இதன் பின்னால் வரப்போவதும் இல்லை. முஹ்தே நசர் என்று சொல்லக்கூடிய அநியாயக்கார அரசன் பனு இஸ்ராயல்களுக்கு அநியாயம் செய்தான், அந்த அநியாயம் எல்லாம் இவர்களை செய்த அநியாயத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்லை. கடைசி காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜாலுடைய ஃபித்னா பயங்கரமானது, அவனுடைய ஃபித்னாவை விட இந்த தாத்தாரியனுடைய ஃபித்னா பயங்கரமானது. தஜ்ஜால் என்று சொல்லக்கூடியவன் அவனை ஏற்றுக்கொண்டவர்களை விட்டுவிடுவான், நிராகரித்தவர்களை தான் கொலை செய்வான். ஆனால் இந்த தாத்தாரியன்கள் யாரையுமே விட்டு வைக்கவில்லை, ஆண்களையும் விடல, பெண்களையும் விடல, சிறுவர்களையும் விடல, எல்லாத்தையும் கொலை செஞ்சாங்க. 10 மாத கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து அதிலே உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை எடுத்து ஓங்கி பூமியிலே அடித்து கொலை செய்து விடுவார்கள். ஏறி வந்த குதிரைகளால் நடக்க முடியாம அந்த அளவுக்கு இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த குதிரைகளால் நடக்க முடியாம குதிரைகள் எல்லாம் இரத்தத்தில் வழுக்கி கீழே விழுந்துவிடும். ஜங்கிஸ் கானுடைய ஒரு பேர குழந்தை ஹலாக்கு கான் என்று சொல்லக்கூடியவன் ஒரே நாள்ல பக்தாதில 15 லட்சம் மனிதர்களை கொலை செய்தான். ஒரே நாள்ல 15 லட்சம் மனிதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அநியாயம் செய்தாங்க என்று சொன்னா, இமாம் புகாரி ரஹமத்துல்லா ஹலேஹி அவர்கள் வாழ்ந்த புகாரா, சமர்கந்த், ரஷ்யா போன்ற பகுதியில ஒரு நாள்ல 7 லட்சம் பேர்களையும் கொலை செய்திருக்கின்றான். மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா முழு உலகத்தில் இந்த மாதிரியான ஒன்று இதுவரைக்கும் நடக்கலாண்டி யாராவது சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு பெரிய அநியாயம், முஸ்லிம்களுடைய வீடுகள் சூறையாக்கப்பட்டது, கடைகள் சூறையாகப்பட்டது. இந்த அளவுக்கு சொன்னா பெரிய பட்டு ஃபேக்டரி அதில் கொண்டு வந்து நெருப்பை போட்டு முழு பட்டாளை தொழிற்சாலைகளை நெருப்பிலை போட்டு அவர்கள் பொசிக்கி விடுவார்கள். எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட செல்வம் இருந்தது சொன்னா அந்த தாத்தாரியங்கள் உள்ள ஒரு ஆளுக்கும் 10,000 அடிமைகள் வைக்கக்கூடிய அளவுல அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். அந்த சுல்தான் காசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவனுடைய கஜானாவுல பெட்டியில மாத்திரம் 1 கோடி தீனார் இருந்து, 1 கோடி தீனார் இருந்தா இந்த காலத்துல எத்தனையோ மில்லியன் அல்ல பில்லியன் பொறுமதி, 1 கோடி தீனார் இருந்து, நல்ல உயர்ந்த ரகமான 1000 ஒட்டகைகள் இருந்து, 20,000 குதிரைகள் இருந்து, அடிமைகளை எண்ணில் அடங்காத அடிமைகள், எண்ணில் அடங்காத ஆடு மாடு ஒட்டகைகள் அவர்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் அவர்கள் சொந்தமாக்கிக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு கோழைகளா மாறிட்டாங்க சொன்னா, அந்த தாத்தாரியங்கள் உள்ள ஒரு பெண்மணி அவள் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு வந்து முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ரோட் ஒரு தெருக்கு வந்து அந்த தெருவில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் கொண்டு வந்து ரோட்டில் அனுப்பாட்டி, நீங்க எல்லாம் குனிஞ்சுக்கங்க சொல்லி எல்லாத்தையும் குனிய வைத்துட்டு அதற்கு பின்னால ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு வாள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த முழு முஸ்லிம்களுடைய கழுத்தையும் வெட்டுவாள். ஒரே ஒரு ஆண் கூட எழும்பி நீ கேட்பதற்கு கூட தைரியம் இருக்கல, துணிச்சல் இருக்கல, அந்த அளவுக்கு வந்து அநியாயம் செஞ்சாங்க. கடைசியாக பக்தாஜுக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பக்தாஜில் உள்ள தஜ்ஜிலா நதியுடைய நதிக்கு மேலால் உள்ள அந்த பாலத்தை உடைத்து விடுகின்றார்கள். அந்த தாத்தாரியங்கள் உள்ள சிலர்கள் அந்த நதியில நீந்தி நீந்தி வந்து கடைசியில் பக்தாஜுக்குள்ள நுழைந்து முதலாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த நதியில் உள்ள பாலத்தை கட்டுவதற்கு பல லைப்ரரிகளை உடைக்கின்றார்கள். பல லைப்ரரி என்ன, ஒரே ஒரு லைப்ரரியை உடைத்து அதில் உள்ள கிதாபுகளை கொண்டு வந்து அந்த பாலத்தில் கிதாபாக வச்சுதான் என்ன செய்யறாங்க பாலம் கட்டுறாங்க. எந்த அளவுக்கு பெரிய பாலம் என்றால் ஒரே நேரத்தில் மூணு நாலு வாகனம் போய் வரக்கூடிய அகலமான பெரிய பாதை. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அந்த தஜ்ஜிலா நதியில ஓடிய தண்ணி ஒரு மாதம் வரைக்கும் கருப்பு நீரா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் கிதாபுகளை வைத்துத்தான் பாலமாக அமைக்கின்றார்கள். அந்த பாலத்தில் ஏறி வந்து தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஈராக் வாசிகளை பக்தாத் வாசிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள்ல 15 லட்சம் மக்கள், அந்த காலத்தில் பக்தாத் தான் சிட்டி. ஹதரத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால மதீனா சிட்டியாக இருந்தது, பக்தாத் மாறிடுச்சு. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பக்தாத் தான் இஸ்லாமியர்களுடைய தலைமை பீடமாக இருந்துச்சு. அதுக்கு பின்னால பல 100 வருஷம் பக்தாத் தான் இஸ்லாமியர்களுடைய மைய செஞ்சல் இடமாக இருந்துச்சு. அந்த பக்தாத்ல லட்சக்கணக்கான மனிதர்கள் உலாவத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தாத் சிட்டி மனிதர்களே இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. எந்த அளவுக்கு சொன்னா அவர்கள் கொலை செஞ்சு கொலை செய்யப்பட்ட ஆண்களுடைய ஜனாசாக்களை எடுத்து தூக்கி அதை குடிப்பாட்டி அதை கஃபர் செய்து குழி வெட்டி அடக்கிறதுக்கு யாரும் இல்லாம ஜனாசாக்கள் ஒவ்வொரு இடத்துல மலை மாதிரி குமித்து வைக்கப்பட்டிருந்து அந்த ஜனாசாவை தூக்கி அடக்கிறதுக்கு யாருமே இல்லாம பெரிய ஒரு மலை பெய்ந்து அந்த மலையின் காரணமாக அந்த ஜனாசாவுடைய பாஸ் கை கால்கள் வேறையாகி அதுல துருவாடை வீசி அதன் காரணமாக பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில் கோலாரா நோய் ஏற்பட்டு கோலாரா நோயால் பல 100 பேர்கள் இறந்ததாக இஸ்லாமிய சரித்திரம் கூறுகின்றது. அந்த அளவுக்கு கடையாயம் செஞ்சாங்க. அந்த ஜெங்கிஸ் கானுக்கு 4 மகன்மார்கள் இருந்தாங்க, ஜூஜி கான், சக்தாய் கான், உக்தாய் கான், 4 ஆண்மார்கள். அவர்களுக்கு பல 100 பேர குழந்தைகள் எல்லாரும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாமா ருகுனுதீன் பைபரஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் இப்ப தாத்தாரியங்கள் ஈராக்க தாத்தியா தாக்கியாச்சு, இப்பொழுது மிஸ்ரை தான் தாக்குவார்கள். அதனால் என்ன செய்யறாங்க, மிஸ்ரை தாக்குவதற்கு முன்னால இவர்களோட நாங்கள் நேருக்கு நேர் மோதி எங்களால் வெற்றி கொள்ள முடியாது, மாறாக அல்லாமா ருகுனுதீன் பைபரஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அவர்களுடைய மிஸ்ர நாட்டிலிருந்து சில நல்ல படித்த உலமாக்களை ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ரஷ்யாவில் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியை பிர்கா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இளவரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மிஸ்ரிலிருந்து சென்ற உலமாக்களுடைய ஜமாத் வெளிரங்கத்தில் வியாபாரிகள் உள்ரங்கத்தில் தாயிகளாக இருக்கின்றார்கள். அந்த ஊருக்கு போய் மெது மெது அந்த ஊர் மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறாங்க, தாவத் கொடுக்கிறாங்க. அப்படி அந்த செய்தி காற்று தீ மாதிரி பரவி பரவி கடைசியில் பிர்கா கானுக்கு போய் கிடைக்குது. அவர் கூப்பிடுகின்றான், இந்த உலமாக்களிட படைய மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், எதை பார்த்து பயப்படாதவர்கள், தைரியமானவர்கள், துணிச்சலானவர்கள். அந்த பிர்கா கானுக்கு தாவத் கொடுக்கிறாங்க. கடைசியில் அவன் கரிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். உலக சரித்திரத்தில் அல்லாஹ் ஒரு குருதி பைபரஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி செய்த மாதிரி ஒரு திட்டம் இதுவரைக்கும் வேற யாரும் செய்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு கோடான கோடி முஸ்லிம்களை அழித்த அந்த இனத்தை மீண்டும் திருத்துவதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சி தாவத்துடைய உழைப்பு தான். அதற்கு பின்னால ஜெங்கிஸ் கான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் தௌபா செய்கின்றார். செய்த பாவங்களுக்கு எல்லாம் அவர் தௌபா செய்து தெரிஞ்சு நல்லவராக வஃபாத்தாகின்றார். அந்த காலத்தில் தான் ஹலாக்கு கான் என்று சொல்லக்கூடியவன் அவன் தெரிந்தல்ல, அவன் மிஸ்ர தாக்க வந்த பொழுது பிர்கா கான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் சொல்லிட்டாரு, மிஸ்ர தாக்குவதற்கு முன்னால முதலாவது என்னுடைய நாட்டை நீ தாக்கி என்னுடைய நாட்டுடன் யுத்தம் செய்து நீ வெற்றி பெற்றா அதற்கு பின்னால் தான் மிஸ்ரை தாக்கணும், அதற்கு முன்னால உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி கடைசியில ஹலாக்கு கான் மிஸ்ரை தாக்கல்ல. மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே, இப்படி அவருடைய பேர குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் ஆட்சி செய்யறாங்க. அந்த ஹலாக்கு கான் என்பவனுடைய பேர குழந்தை தான் தைமூர் துகுலக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஆஜர்பைஜான் ரஷ்யாவில் இருக்குது, பெரிய ஒரு நாடாக இருக்குது இப்பொழுது. அந்த ஆஜர்பைஜான் பகுதியை ஹலாக்கு கானுடைய பேர பிள்ளை தைமூர் துகளை காட்டிட்டு கொண்டிருக்கின்றார். ஈரானில் இருந்து ஒரு ஆலிம் அந்த ஊருக்கு போய் அந்த தைமூர் துகளுக்கு தாவத் கொடுக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்து சுமார் 10 லட்சம் தாத்தாரியர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்றார். மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, ஆஹா, முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதற்குரிய காரணமே ஹிஜ்ரி 600 வரைக்கும் நடந்து கொண்டிருந்த இந்த 3 உழைப்பை விட்டுட்டு நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், பணக்காரனா மாறணும் என்று இஸ்லாமியர்கள் தன்னுடைய நோக்கத்தை மாற்றியதனால அல்லாஹ் இவ்வளவு பெரிய அழிவை கொடுத்தான். அந்த வேளையில அழிவை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்பெயின் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட போயிருச்சு. 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தாங்க ஸ்பெயின். அந்த ஸ்பெயினை தாத்தாரியர்கள் பிடிச்சாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், ஸ்பெயினை உள்ள கிதாபுகளை மாத்திரம் அளிப்பதற்கு ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அரபியில் அந்தலுஸ் என்று சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஸ்பெயின் என்று சொல்லுவாங்க. அந்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள அரபி லிட்ரேச்சர், அரபி பொக்கிஷங்களை, இஸ்லாமிய சில்பங்களை அளிப்பதற்கு ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் சொன்னாரு, முழு ஸ்பெயினில் உள்ள கிதாபுகள், லைப்ரரிகள், மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் அளிக்கிறதற்கு எனக்கு 50 வருடம் பிடித்ததாக அந்த அளவுக்கு முழு ஸ்பெயினில் உள்ள அந்த இஸ்லாமிய செல்வங்கள் எல்லாம் அழிச்சாங்க. 800 வருடம் ஆட்சி செய்தாங்க. அந்த ஸ்பெயின் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய கையில. சுமார் 800 வருடம் இந்தியாவை முகலாயர்கள் ஆட்சி செய்தாங்க. அந்த இந்தியா இன்றைக்கு இந்திக்களுடைய கையில. மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, தாவத்தை விட்டு விட்டாங்க, ஈமானுடைய கல்வியை விட்டு விட்டாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை விட்டு விட்டாங்க. வெறும் ஆட்சி, வெறும் பணம் என்ற இந்த இரண்டின் பக்கம் முஸ்லிம்கள் போனதன் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய சோதனைகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அதுல வந்து வந்து அந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாட்டை பிடித்து கடைசியா இந்தியாவை பிடித்தாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை பிடிக்கிறாங்க. பிடித்து அந்த இந்துக்களை மதம் மாற்றது லேசு, கிறிஸ்தவர்களை மாற்றது லேசு. ஆனா முஸ்லிம்களை மதம் பார்த்தா முஸ்லிம்கள் பேரளவில் முஸ்லிம்கள் மதம் மாறுவதற்கு தயார் இல்லை. அதனால் என்ன செய்தார்கள், இந்த முஸ்லிம்களை மதம் மாற்றுவதற்கு முன்னால முதலாவது என்ன செய்யணும், முஸ்லிம்களுடைய உலமாக்கள் இவர்களுக்கு 100க்கு 100 பொதுமக்கள் கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள். அதனால முதலாவது இந்த உலமாக்களை கொலை செய்யணும் என்று சொல்லி ஒரு திட்டம் போடுகின்றார்கள் டெல்லியில. இப்பொழுது அந்த பிரிட்டிஷிலிருந்து லண்டனிலிருந்து ஒரு குழு ஒன்று வந்து என்ன செய்கின்றார்கள், அவர்கள் இந்தியாவில் எல்லா இடத்தையும் ஆராய்ச்சி செய்து இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை மதம் மாற்றுவது கஷ்டம், அவர்களை மதம் மாற்றணும் என்றா இந்த முஸ்லிம்களுடைய உலமாக்களை கொலை செய்யணும், அவர்களை இல்லாமலாக்கினா தான் இந்த பொதுமக்களை வழிகெடுக்கணும். கேட்கிறாங்க, உலமாக்களை எப்படி நாங்க அடையாளம் காண்றது, பாருங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி. அவன் சொல்கின்றான், 3 அடையாளம் இருக்கும், அந்த 3 அடையாளம் இருந்து அவன் ஆலிமா இருப்பான். முதலாவது அவனுடைய ஜுப்பா முட்டுக்கு காலு கீழால இருக்கும், இரண்டாவது அவன் பைஜாமா உடுத்திருப்பான், மூணாவது அவனுடைய பைஜாமா கரண்டைக்கு மேலால் இருக்கும். அதாவது முதலாவது ஜுப்பா முட்டுக்காலுக்கு கீழால, பைஜாமா கரண்டைக்கு மேலால, மூணாவது முகத்துல தாடி, இந்த 3 இருந்தா அவன் ஆலிமா இருப்பான். கொலை செய்யறாங்க, 3 நாள்ல 55,000 உலமாக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் மௌலானா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய பெரிய மகான் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஊர் காண்டலா, அந்த ஊர்ல அவருடைய பேரும் புகழும் அதிகமாக கொண்டே வருகின்றது. அந்த ஊர்ல இருக்காம மெதுவா டெல்லிக்கு வராங்க. டெல்லியில வந்து ஒரு பள்ளி, பங்களாவாலி மஸ்ஜித் சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டு அவர் இபாதத்தில் ஈடுபடுறாரு. அது டெல்லியுடைய சிட்டிக்கு பக்கத்தில் இருந்த பள்ளிவாசல். டெல்லி சவுடுக்கு போறவங்க எல்லாம் அந்த பள்ளிவாசல வந்து தண்ணி குடிப்பாங்க. இவர் தன்னுடைய கையால கிணத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அவர்களை குடித்து குடித்துட்டு அவர்களை விளங்க வைப்பாங்க. நீங்க முஸ்லீம்கள், நீங்க இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை பாதுகாக்கணும். ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்யறாங்க உங்களை மதம் மாற்றத்துக்கு, அதனால நீங்க உறுதியாயிருங்க, கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இது நீண்ட சரித்திரம், நேரம் இல்லாததுனால நாங்க ரொம்பவும் சுருக்கி கூறுகின்றோம். மௌலானா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மெது மெதுவாக அங்க வரக்கூடிய அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அவர்களுடைய மூத்த மகன் மௌலானா முஹம்மத் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து வாப்பாவுடைய அதே பணியை செய்யறாங்க. அதற்கு பின்னால அவருடைய சகோதரன் மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மீண்டும் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளிவாசலை மையமா வைத்து முஸ்லிம்களுக்கு விளக்கிறார்கள். அவங்க முஸ்லீம்கள் மிகவும் தூரம் என்று அவங்க தீபாவளியில கலந்து கொள்வாங்க, இந்துக்களுடைய எல்லா பெருநாள்ல கலந்து கொள்வாங்க, அவர்களுடைய திருமணத்திற்கு பூசாரியை கூட கூப்பிடுவாங்க. வித்தியாசம் என்னண்டா, முஸ்லீம்கள் ஆம்பளை புள்ள பிறந்தா சுண்ணத் இருப்பாங்க, யாராவது இறந்துட்டா அடக்குவாங்க. இது ரெண்டு தான் வித்தியாசம். மற்ற எல்லாம் இந்துக்களோடு சேர்ந்து தான் இருந்தாங்க. மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பள்ளிவாசல தன்னுடைய சொந்த பணத்தால 40 பள்ளிவாசல கட்டி அதுக்கு இமாம்களை வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து விலக்கிக் கொண்டே இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்யறாங்க, உங்களை மதம் மாத்த போறாங்க, நீங்க உறுதியாயிருங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. ஆனா முஸ்லிம்கள் அவர்கள் சீராகிற மாதிரி திருந்துற மாதிரி இல்ல. அதனால கவலையினால ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜில் அழுகுறாங்க, மதீனாவுடைய ரவுதாவில் போயிட்டு அழுகுறாங்க, எவ்வளவோ முயற்சி செய்தேன் சரி வரல. இப்பொழுது அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கனவுல சொல்லப்படுது, இல்லையாசே நீங்க திரும்பி போங்க, உங்களை கொண்டு வேலை வாங்கப்படும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டான். முதலாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகின்றது. இமாம் மாலிக் சொன்னாங்க, லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மா இல்லா பிமா ஸலஹா அவ்வலுஹா. இந்த உம்மத்துடைய ஆரம்பம் எந்த மொழியில திருத்தப்பட்டதோ அதே மொழியில தான் இந்த உம்மத்துடைய இறுதியும் திருத்தப்படும். இந்த உம்மத்துடைய ஆரம்பம் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவர்களை திருத்துவதற்கு நபி அவங்க மூன்று வேலைகளை செஞ்சாங்க. நாங்க ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின மாதிரி அதே மூன்று வேலைகளை வைத்துத்தான் இவர்களை திருத்தலாம் என்று சொல்லித்தான் மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவது தாவத் என்ற பெயரால் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அதற்கு தப்பிடுகு வேற வேற பேசிக் கொண்டாடும். மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி அவங்க செஞ்ச மாதிரி அந்த மூன்று வேலைகளை மையமா வைத்து முதலாவது ஆரம்பிக்கிறாங்க. தாவத் ஆரம்பிக்கிறாங்க, ஜிக்ர் செய்ய சொல்றாங்க, காலை மாலை ஜிக்ர் செய்யுங்க, உள்ளம் பரிசுத்தமாக ஆகும், கல்விக்காக வேண்டி தாலிம் கிதாப் என்று சொல்லி அவருடைய காலத்தில் ஏற்றப்படுது. டெய்லி தாலிம வாசிக்கிறாங்க, ஆஹா தாவத்தும் கொடுக்கிறாங்க. ரெண்டாவது உள்ளத்தை சுத்தம் சுத்துவதற்காக சுத்தப்படுத்துவதற்காக டெய்லி காலையில மாலையில ஜிக்ரும் செய்யுங்க. மூணாவது உங்களுடைய கல்வியில விருத்தி ஏற்படுவதற்காக வேண்டி ஹல்காக்களை வைத்து தாலிம்களை வாசிச்சு அதுல முன்னேறி கொண்டு இருங்கன்னு சொல்லி மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள முக்கியமான உலமாக்கள் கூட ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா பின்னால போய் இந்த வேலையை பார்த்து பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் தலையில கைய வச்சுட்டாங்க. மௌலவி இல்யாஸ் செய்யற வேலை ஆச்சரியமான வேலை, நபியுடைய காலத்துல நடந்த அந்த சஹாபாக்களுடைய ஞாபகம் வருகின்றதுன்னு சொல்லி பின்னால உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே ஒரு 80 வருஷம் கூட கலையல்ல அல்லாஹோட கிருபையால முழு உலகத்தில் இந்த வேலையை அல்லாஹ் பரத்தி விட்டான். ஒரே ஒரு தனி நபருடைய கவலை மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவையில படுக்க மாட்டாங்க, கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சில வாலிபர்கள் கிரவுண்ட்ல விளையாடி கொண்டு இருப்பாங்க, விளையாடுற டைம்ல போவாங்க, போய் அவனை கூப்பிடுவாங்க பள்ளிக்கு. ஒரு வாலிபன் ஒரு தடவையில காரி மௌலானாவுடைய முகத்துல துப்பிட்டான். அப்பா மௌலானா கோபப்படல, தம்பி நீ துப்பி உன்னுடைய கோபத்தை தீர்த்துட்ட, இப்பயாவது பள்ளிவாசலுக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டாரு. இந்த தடவை பெரிய ஒரு பெரிய நிலத்துடைய சொந்தக்காரனை சந்திக்க வீட்டுக்கு போறாங்க. அவர் சொன்னாரு, என் கிழவனே இதுக்கு மேல நீ பேசினா என்னுடைய இந்த கம்பாலத்தான் நான் பதில் சொல்லுவேன் என்று சொல்லி அப்பா அவர்களுடைய தலப்பாவை கலட்டி அந்த பெரிய மன்னனுடைய முழங்கால வைக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு வழக்கம், எங்களுடைய பேச்சு யாராவது கேட்கணுமெண்டா தலப்பாவை கலட்டி வச்சுட்டா யாரா இருந்தாலும் அடிபடிந்துருவாங்க. தன்னுடைய தலப்பாவையை கலட்டி அவருடைய முழங்கால வைக்கிறாங்க. அவர் சொன்னாரு, மௌலவி இல்யாஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ செய்ய தயார், இன்றைக்கு நீங்க உங்களுடைய தலப்பாவைய காலில் வைத்தீங்க, காலம் பூராகும் உங்களுடைய காலடியில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லி பின்னால மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு சேர்ந்து அப்படியே காலம் எல்லாம் தாவத்துடைய உழைப்பில் ஈடுபடுறாரு. மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே அவர்களுடைய வாப்பா மௌலானா இஸ்மாயில் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பள்ளி சொன்னேன், பங்களா வாலி மஸ்ஜித் சொல்லி அந்த பள்ளி வாசல் தான் இன்றைக்கு டெல்லியுடைய மர்க்கசா இருக்குது, தப்லீக் ஜமாத்துடைய மர்க்கசா இருக்குது. அங்கிருந்து தான் முழு உலகத்திற்கு ஜமாத்துகள் போகுது, முழு உலக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே அதனால எங்களுடைய இஸ்லாமியர்களை இந்த மூணு வேலையில ஈடுபடுத்தினா நபியுடைய காலத்தில் இருந்த அந்த கண்ணியங்கள் கௌரவங்கள் உதவிகள் அனைத்தையும் மீண்டும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். இந்த மூன்றின் பக்கம் எது வரைக்கும் முஸ்லிம்கள் திரும்பி வரமாட்டாங்களோ அது வரைக்கும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது கஷ்டம். அந்த அடிப்படையில் தான் முழு உலகத்தில் இந்த மூன்று வேலைகளை மையமாக வைத்து
தாவத் தப்லீக் என்ற பெயரால ஒரு பாரிய பணி, பெரிய உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. படித்தவர்கள், உலமாக்கள், வைத்தியர்கள், ப்ரொஃபஸர், எல்லா கல்வியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்க யாருக்காக வேண்டியும் செய்யல, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும், என்னுடைய ஃபேமிலியில மாற்றம் ஏற்படணும், என்னுடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்படணும் என்று இஹ்லாஸோடு நாங்க வேலை செஞ்சோம் என்றா அல்லாஹ் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். அதற்காக வேண்டி நாங்க படிக்கக்கூடிய காலம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் முழுமையாக இறங்காவிட்டாலும் எங்களை கிடைக்கக்கூடிய லீவு காலங்கள்ல, விடுமுறை காலங்களையாவது எங்களை காலங்கள நேரங்களை கொடுத்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைத்துக் கொள்வோமா? யாரும் எழும்பாதீங்க, தயவு செய்து கடைசியில துவாவதி முடிகிற வரைக்கும் எல்லாரும் இருங்க. அதனால அந்த நீயத்தோடு இன்ஷா அல்லா அட்வான்ஸ் லெவல் மாணவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய இந்த வருஷம் 2001 அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் முடிஞ்சதோட மூணு சில்லா போட்டு யார் யார் தயார் எலும்பி தைரியமா பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம். இன்ஷா அல்லா அவசர அவசரமா எலும்புங்க பார்ப்போம். இன்ஷா அல்லா அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் முடிஞ்சு மூணு சில்லா போறதுக்கு பிஸ்மில்லான் ஆரம்பிங்க. இந்த பாங்கு சொல்ல டைம் ஆகுது, அவசரமா முடிச்சோம் பிஸ்மில்லா. எலும்புங்க அவசர அவசரமா எழுமுங்க. எவ்வளவு பெரிய ஏரியா, பெரிய அளவுல உழைப்பு செஞ்சு முயற்சி செஞ்சு கூட்டப்பட்டீங்க. இந்த கூட்டம் போதாது, மூணு பேர்த்த எழும்பிக்கிறாங்க, பரவாயில்ல எழும்பி நிக்க வைக்க வேண்டாம், அப்படியே போங்க பாப்போம். எல்லாரும் அந்த சைடு போங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் அட்வான்ஸ் லெவல் முடிச்சிட்டு முடிச்சுலாம் போறவங்க எல்லாம் போங்க பாப்போம். அந்த பக்கமா தயவு செய்து போங்க, எழுப்பி போங்க, பிஸ்மில்லான் போங்க. அட்வான்ஸ் லெவல் முடிச்சிட்டு முடிச்சுலாம் போறோம்.
الحمد كله ولك الشكر كله ولك الخلق كله ولك الثناء كله وإليك يرجع الأمر كله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اهدنا واهد بنا, اللهم اهدنا واهد بنا, اللهم اهد الناس والجان جميعا, اللهم اجعلنا سببا لمن اهتدى, اللهم احيي الدين كله في العالم كله, اللهم اجعلنا دعاة إليك وإلى رسولك, اللهم اجعلنا دعاة إليك وإلى رسولك. اللهم اقبل بقلوبنا الى هذا العمل, اللهم اقبل بقلوبنا الى هذا العمل. اللهم اجعلنا من الذين يجاهدون في سبيلك حقا ويأمرون بالمعروف وينهون عن المنكر ولا يخافون لوم تلائم. اللهم فهمنا هذا العمل, اللهم فهمنا هذا العمل, اللهم علم في قلوبنا هذا الجهد, اللهم اجعل مقصد حياتنا هذا العمل. يا الله ربي رحمانه மேலான ஜமானனே மகா கிருபையாளனே அல்லாஹ், பெரிய ஒரு உழைப்பு முயற்சிக்கு பின்னால் இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய கருணை கிருபையால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய சகல சிறிய பெரிய அனைத்து குற்றங்களைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நம்முடைய குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மகா கிருபையாளன் யா அல்லாஹ், தாயையோட 70 மடங்கு அன்புள்ளவன் யா அல்லாஹ், அடியார்கள் கையேந்துவதை விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ், நாங்கள் ஏந்திருக்கக்கூடிய கரங்களை வெறும் கரங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா,
நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்திருள்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ நமக்கு எத்தனையோ நியமத்துகளை செய்திருக்கிறாய். யா அல்லாஹ், ஒவ்வொரு வினாடியும் நூற்று கணக்கான உன்னுடைய நியமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அவ்வாறு அனுபவித்து உனக்கு மாறு செய்துகின்றோம். யா அல்லாஹ், நம்முடைய பேச்சால், செயலால், நடத்தையால், பிடிப்பதால், நடப்பதால் எத்தனையோ விஷயங்களில் உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ நம்மை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ், நீ நம்மை பொறுத்திருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக நீ நம்மை கபூல் செய்வாயாக, உன்னுடைய தீனுடைய விளக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுடைய உண்மையான விளக்கங்களை தருவாயாக. மௌத்து வரைக்கும் இந்த தீனுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க தௌஃபீக் செய்வாயாக. எந்த காரணத்தை கொண்டும் இந்த வேலிலிருந்து நம்மை தூரமாக்கி விடாதேயா அல்லாஹ், இதிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி விடாதேயா அல்லாஹ், நம்முடைய தவறுகள், பலகீனம் காரணமா இந்த வேலிலிருந்து தூரமாக்கி விடாதேயா அல்லாஹ். எல்லா நிலைமைகளும் இந்த வேலையை இஸ்திகாமத்தோடு செய்ய தௌஃபீக் செய்வாயாக, இஹ்லாஸோடு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இஸ்திஹ்லாஸோடு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உள்ளத்திலே உண்மையான ஈமானை தந்திருள்வாயாக, பரிபூர்ணமான யக்கீனை தந்திருள்வாயாக, யதார்த்தமான தக்வா தவக்குலை தந்திருள்வாயாக. உள்ளால் உள்ளபடி உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய நல்ல கூடத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நபியுடைய சுன்னத்தை அணு அணுவாக பின்பற்ற உதவி செய்வாயாக. அது அல்லாத யஹூதிகளுடைய கலை கலாச்சாரங்களை விட்டும் நம் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. குறிப்பாக நம்முடைய வாலிக ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், தீனுடைய அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைக்க தௌஃபீக் செய்வாயாக. இங்கே யார் யாரெல்லாம் பெயர் கொடுத்தார்களோ யா அல்லாஹ், எந்த காலத்திற்கு போவதற்கு பெயர் கொடுத்தார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய பெயர்களை கபூல் செய்வாயாக, அவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வாயாக, அவர்களுடைய வெளிக்கிளம்புதுகளை லேசாக்கி கொடுப்பாயாக. வெளிக்கிளம்புவதற்கு யார் யார் எவைகள் தடைகளாக இருக்கிறது யா அல்லாஹ், அந்த அனைத்து தடைகளையும் யா அல்லாஹ், முட்டுக்கட்டைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக. உனக்கு விருப்பமான நல்லடியார்கள் கூட்டத்தை நாம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நீ கூறிய முறைப்படி வாழ தௌஃபீக் செய்வாயாக. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ், அவைகளும் நமக்கு விமோச்சனத்தை தருவாயாக. நடக்கக்கூடிய பரீட்சைகளின் நல்ல பெருப்பேர்களை தந்திருள்வாயாக. முழுமையான முறையிலே பாஸ் ஆகுவதற்கு நீயே உதவி செய்வாயாக. அதற்கு பின்னாலே நம்முடைய வாழ்க்கையை தீனுடைய அடிப்படையிலே அமைக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, மேலான எஜமானனே, மகா கிருபையாளனே, உலகத்திலே வாழும் காலமெல்லாம் தீனுடன் வாழ்ந்தே அல்லாஹ், ஈமானுடன் வாழ்ந்தே அல்லாஹ், அதே ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கபருடைய வேதனை விட்டு நீ நம்மை பாதுகாப்பாயாக. நபிமார்கள் பயந்திருக்கிறார்களே அல்லாஹ், மலக்குமார்கள் பயந்திருக்கிறார்களே அல்லாஹ், சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்களே அல்லாஹ், அதை எங்களால் தாங்க முடியாது அல்லாஹ். நம்முடைய கபரையை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலிகளாக ஆக்கி வைப்பாயாக. கேள்விகளை கேள்வி சாக்கி தந்திருவாயாக. மஹ்ஷர் மைதானத்திலே அமளி துமளிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க தொழில் செய்வாயாக. நம் எல்லோருடைய பட்டுவளையை வலது கரத்தில் தந்திருள்வாயாக. நம் எல்லோரையும் ஜன்னத்தில் சிறுதும் சேர்ந்த சுவர்க்கத்தினுடைய செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, முஸ்லீம்களையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சூழ்நிலை துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், எத்தனையோ முஸ்லீம்கள் வீடுகளையும் ஊர்களையும் நாடுகளையும் இழந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய குழந்தைகளுடைய உயிர்களையும் பெண்களுடைய மானங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அச்சமற்ற பயமற்ற வாழ்வை தந்திருள்வாயாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்திருள்வாயாக.